السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله النبي الكريم، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. روى الإمامان البخاري ومسلم رحمهم الله عن أبي هريرة رضي الله تعالى أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال عليه الصلاة والسلام إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அருமை இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எம் மீது கடமையாக்கியுள்ள மகத்தான ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய கண்ணியமான ஆலயங்களில் ஒரு ஆலயத்தில், அவனுடைய கண்ணியமான ஒரு இல்லத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் சமூகம் அளித்துள்ள இந்த இடம், இந்த நேரம் இவற்றினுடைய மதிப்பையும் மாண்பையும் உணர்ந்தவர்களாகவும், குறிப்பாக பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் பள்ளியினுடைய ஒழுக்கங்களை பேணியவர்களாக யாத்திக்காவுடைய நியத்தோடு இருக்குமாறு, முழு வாழ்க்கையிலும் அல்லாஹும் அவருடைய திருத்தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு ஏவியிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடக்க முயற்சிக்குமாறும், எவற்றை விட்டெல்லாம் விலக்கி இருக்கிறார்களோ அவை அனைத்தை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்திருக்குமாறும் ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய உலக வாழ்க்கை இது பல பயணங்களை கொண்ட பல பயணங்களுக்கு மத்தியிலான ஒரு வாழ்க்கையாக ஆக்கி தந்திருக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது லத்தர்கபுன் தபகன் அன் தபக், நீங்கள் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் நோக்கும் பொழுது, மனித வாழ்க்கை, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த உலக வாழ்க்கையே ஒரு பயணமாக இருக்கிறது. மனிதன் ஆரம்பத்தில் தனது தந்தையினுடைய விழா தனது தந்தையினுடைய முதுகெலும்பில் இருந்தார். அதற்கு பிறகு அங்கிருந்து கடந்து தாயுடைய கருவறைக்கு வந்தார். அதற்கு பிறகு அங்கிருந்து கடந்து உலகத்தின் மண்ணுக்கு வந்திருக்கிறார். அதற்கு பிறகு இங்குள்ள நிலையை கடந்து கபருடைய பர்தக்குடைய நிலைக்கு செல்லவிருக்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்தும் கடந்து கியாமத்துடைய கட்டத்திற்கு அவன் செல்ல இருக்கிறார். இப்படி மனித வாழ்க்கையே அல்லாஹ் தஆலா கட்டம் கட்டமாக பல பயணங்களாகவே ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த பயணங்கள் அனைத்திலும் மனிதன் செய்யக்கூடிய சிரேஷ்டமான ஆக விசேடமான ஒரு பயணமாகத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு, முஸ்லிம்களாகி எங்களுக்கு, இஸ்லாமியர்களாகி எங்களுக்கு அல்லாஹ் மிக உன்னதமான மிக சிறப்பான ஒரு பயணத்தை, புனித ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஆக சிறந்த ஒரு பயணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். உலகத்தில் மற்ற எவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணம், அந்த ஆன்மீக பயணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பக்குவ நிலைமை, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஈருலக நற்பாக்கியங்கள் வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவருக்கும் இல்லாத வகையில் எங்களுடைய மார்க்கத்தவருக்கு மட்டும் அல்லாஹ்வால் விசேடமாக இந்த உன்னத பயணத்தை ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆயத்துக்களும் ஹதீஸுகளும் இதனுடைய கடமையையும் இதனுடைய சிறப்பையும் இதை நிறைவேற்ற வேண்டிய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் குறிப்பிடுகின்ற அதே நேரம், மறுபக்கம் இந்த ஹஜ்ஜிலும் இந்த ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய பயணத்திலேயும் ஹஜ்ஜுக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் மனிதர்களிடத்தில் ஏற்பட வேண்டிய பக்குவ நிலையை பற்றியும் சொல்லி காட்டுகிறது. ஒரு பக்கம் ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, இது மார்க்க ரீதியான மிக முக்கியமான ஒரு கடமை. அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், ஒலில்லாஹி அலல் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தகா இலைஹி சபீலா, யாருக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வசதியும் வாய்ப்பும் சக்தியும் ஆற்றலும் இருக்குமோ அவர் அல்லாஹுக்காக ஹஜ் செய்வது கட்டாய கடமை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அறிவிக்கப்பட்டு தாரமியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மல்லம் யம்னஹு மினல் ஹஜ்ஜி ஹாஜதுல் வாஹிதத்துல் அவ் சுல்தானுல் ஜாஹிருல் அவ் மரதுல் ஹாபிஸுல். ஒரு மனிதரை ஹஜ்ஜை விட்டு தடுக்கக்கூடிய சில காரணிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, பகிரங்கமாக தெளிவாக அவருக்கு ஏதோ ஒரு நிர்பந்த நிலை இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத அளவுக்குள்ள மிக ஒரு நிர்பந்தமான கட்டத்தில் இருக்கிறார். அல்லது அவருடைய நாட்டை கடந்து ஹஜ்ஜுக்காக பயணம் செல்ல இயலாத சூழலில் அவருடைய நாட்டில் நாட்டினுடைய அரசாங்கம் இருக்கிறது, அல்லது ஹஜ்ஜுக்கு பயணம் மேற்கொள்ள முடியாத வகையில் அவரை தடுக்கக்கூடிய ஏதோ ஒரு நோய் இருக்கிறது. இப்படிப்பட்ட பொருத்தமான ஷரியத் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணங்கள் இல்லாமல் ஒருவர் ஹஜ்ஜ் செய்யாமல் அவர் ஹஜ்ஜ் செய்யாமல் இறந்தால் அவர்கள் மிக கடுமையான வார்த்தையை பாவித்தார்கள். ஹிதாயத்திற்கே அனுப்பப்பட்ட உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் ஈமானுக்குள் கொண்டு வர பாடுபட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகைய நபர் அவர் விரும்பினால் யூதனாக விரும்பினால் கிறிஸ்தவராக செத்து தொலையட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த ஹஜ்ஜினுடைய கடமையை மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஹஜ் பயணத்தை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதையும் ஹதீஸுடைய விளக்கத்தில் நாங்கள் பார்க்க இயலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை தன்னுடைய வாழ்க்கையில செய்து காண்பித்தார்கள். சஹாபாக்களை அதற்காக பயிற்றுவித்தார்கள். ஹஜ்ஜுக்கு தன்னோடு அழைத்து சென்று அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதங்களில் பல முறைகளில் சொல்லியும் செய்தும் காட்டி தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் நோக்கும் பொழுது ஹஜ்ஜுக்கு யார் செல்லவிருக்கிறாரோ அவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதலாவதான காரியம் தன்னுடைய நீயத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுதல். தன்னுடைய நீயத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுதல், சுத்தமாக இஹ்லாஸோடு படைத்த ரப் எனக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார், படைத்த ரப் தன்னுடைய வீட்டை தரிசிப்பதற்கான ஒரு அவகாசத்தை ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறார், அந்த புண்ணிய பூமியை நான் தரிசித்து விட்டு செல்ல வரப்போகிறேன் என்ற உன்னதமான நோக்கத்தோடு ஹஜ்ஜுக்காக புறப்பட வேண்டுமே அல்லாது, அக்கம் பக்கத்தில் பலரும் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்கள், தன்னுடைய குடும்பத்தில் பலரும் தன்னை விட இணையவர்களும் கூட ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்து விட்டார்கள், இன்னும் நான் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருந்தால் அது எனக்கு அவ்வளவு நல்லதாக இல்லை என்ற நோக்கத்திற்காக, பிறரை பார்த்ததற்காக அல்லது முகஸ்துதிக்காக தன்னையும் ஹாஜி என்று சொல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஹஜ்ஜ் செய்வாராக இருந்தால் அந்த நோக்கமே பிழையாகும். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தில் மிக முக்கியமான அடிப்படையான விடயம் செய்யக்கூடிய இபாதத் அது படைத்த ரப்புக்காக வேண்டி மாத்திரம் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு உலகாதாய நோக்கங்கள் வேறு மற்ற நோக்கங்கள் எதுவும் இல்லாமல் தூய முறையில் படைத்த ரப்புக்காக வேண்டி மாத்திரமே இருந்தால்தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜுடைய ஆயத்துக்கள் ஹஜ்ஜுடைய ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகளிலேயே சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, லில்லாஹி அல்லாஹுக்காக. அல்லாஹ் தஆலா தொழும்படி சொல்கிறார், ஏராளமான ஆயத்துக்கள்ல தொழுகையை கட்டளையாக பிறப்பிக்கிறார். அந்த அத்தனை இடங்கள்லையும் அல்லாஹ் தஆலா அகீமுஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்றுதான் சொல்கிறார். எங்குமே அல்லாஹுக்காக தொழுங்கள் என்று சொல்லல, தொழுகை அல்லாஹுக்காகத்தான், ஆனால் அல்லாஹுக்காக தொழுங்கள் என்று சொல்லல. நோன்பு கடமையாக்கப்பட்டது, குதிவா அலைக்குமுஸ்தியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொல்கிறார். அல்லாஹுக்காக நோன்பு பிடிக்கிறது என்பதாக சொல்லல, நோன்பு பிடிப்பது அல்லாஹுக்காகத்தான். இதே போல ஜகாத், இதே போல மற்ற இபாதத்துக்கள் எதையெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ அவை அனைத்தையுமே அல்லாஹ் பொதுப்படையாக இந்த கடமையை செய்யுங்கள் என்று மாத்திரம்தான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆனால் ஹஜ் கடமை என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஆயத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அந்த வாசகத்தின் போக்கையே மாற்றி சொல்கிறான், ஒலில்லாஹி அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே. அந்த வாசகத்தினுடைய முன்பின்னை சற்று மாற்றி அல்லாஹால சொல்லி இருக்கிறான். அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே என்று சொன்னால் வேறு யாருக்காகவும் எதற்காகவும் எவருக்காகவும் அந்த ஹஜ் என்பது இருக்கக்கூடாது. மாறாக தூய முறையில் படைத்த ரப்புக்காக வேண்டி மாத்திரமே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய துவக்கத்தில் வரக்கூடிய வார்த்தையை கொண்டு உணர்த்துகிறார். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய ஹதீஸில மன் ஹஜ்ஜலில்லா யார் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்வாரோ அதற்கு பிறகுதான் மற்ற தன்மைகளை சொன்னார்கள். அவர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதவராக பாவமான காரியத்தை செய்யாதவராக இருந்தால் அவருக்குள்ள சிறப்பு என்ன என்பதை பிறகு சொல்கிறார்கள். முதல் வார்த்தையை உணர்த்துகிறது மன் ஹஜ்ஜலில்லா, அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்யக்கூடியவர். எனவே ஹஜ்ஜுக்கு யார் சொல்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்னுடைய பரிசுத்தமான நாயனை திருப்திப்படுத்துவதற்காக, அவன் தந்த சந்தர்ப்பத்தை, அவனுக்கு அவன் தந்திருக்கக்கூடிய பொருளாதார வசதிகளை, அவன் தந்திருக்கக்கூடிய நேர காலத்தை அவனை தரிசிப்பதில் செலவிடுவேன் என்ற நியத்தோடு செல்வாராக இருந்தால் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமையும். அவ்வாறு இல்லாமல் வெளிவேசத்திற்காக, பிறருடைய முகஸ்துதிக்காக, புகழுக்காக, குறைந்தபட்சம் ஹாஜி என்று சொல்லப்பட வேண்டும் என்ற வார்த்தைக்காக செய்தால் அவர் செய்யக்கூடிய செலவுகளும், அவர் கழிக்கக்கூடிய நேரங்களும், அவர் எடுக்கக்கூடிய சிரமங்களும் அத்தனையும் ஒரு சதத்துக்கும் பெருமதி இல்லாமல் வீணாகிவிடக்கூடியதாக இருக்கும். காரணம், மார்க்கத்தில் எந்த ஒரு இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அவருடைய நீயத் பரிசுத்தமானதாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் எந்த ஹஜ்ஜுக்காக, எந்த காபாவை தரிசிப்பதற்காக செல்கிறோமோ அந்த காபாவுடைய வரலாறை பார்த்தாலும் அதுவும் இஹ்லாஸை சொல்கிறது. அதுவும் அந்த வரலாற்றினுடைய பின்னணியை நாங்கள் நோக்கினாலும் அதன் மூலமும் எந்த ஒரு காரியமும் படைத்த ரப்புக்காக செய்யப்பட வேண்டும், செய்ததற்கு பிறகும் அஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும், நான் செய்த காரியம் அல்லாஹுடைய சமூகத்தில் கபூல் செய்யப்படுமா மாட்டாதா என்ற பாடத்தை அந்த காபத்துல்லாவுடைய சரித்திரமும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல காபாவை எழுப்பிய அந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார். காபத்துல்லாவை கட்டி எழுப்பியவர்கள் இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இரண்டு நபிமார்கள், தந்தையும் மகனும் என்ற இரண்டு நபிமார்கள் அதை கட்டி எழுப்பினார்கள். கட்டி எழுப்பிய ஒரு நீண்ட சம்பவம் அதை அந்த தொடரில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். கட்டி முடித்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லல, இன்றைக்கு உலகத்துல நாம் பார்க்கிறோம் ஒரு சின்ன பள்ளி கட்டிட்டான், அதுவும் கூட இல்ல அந்த பள்ளிக்கு ஒரு லைட் வாங்கி கொடுத்துட்டா, அந்த பள்ளிக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்துட்டா, அதுல அவருடைய பெயர் போடப்படுகிறது, அந்த கம்பெனியுடைய பெயர் போடப்படுகிறது, பிரபல்யத்துக்காக இன்னார் இந்த டொனேஷன் கொடுத்தார், பள்ளியினுடைய நோட்டீஸ் போர்டில் பார்த்தா பல ஹாஜியார் மாறுற பேர், பல விதமான பெயர்கள், இவர் என்னென்ன டொனேஷன் கொடுத்தார், கொடுக்கிற சதம், கொடுக்கிற தள்ளி, அது மிச்சமே சொற்பமான அற்பமான தொகையாக இருந்தாலும் அதுவும் நோட்டீஸ் போர்டுகளில் போடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமல் அது எதற்கும் பிரயோஜனமானதாக இருக்க மாட்டாரு. ஆனா இவ்வளவு பெரிய பள்ளியை, இவ்வளவு முக்கியமான ஒரு ஆலயம், கியாமத்து வரையிலும் நிலைநாட்டப்படக்கூடிய இபாதத்துக்கள் அனைத்தும் அந்த ஆலயத்தை மையப்படுத்தியே நிலைநாட்டப்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லிம்கள், கியாமத்து வரையிலும் வரக்கூடிய முஸ்லிம்கள் அந்த காபா ஆலயத்தை முன்னோக்கித்தான் தொழப்போகிறார்கள். கியாமத்து வரையிலும் வரக்கூடிய முஸ்லிம்கள் அந்த காபாவை நோக்கித்தான் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வரப்போகிறார்கள். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மகத்துவமிக்க ரஹமத்துகள் நிறைந்த அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கக்கூடிய பாக்கியம் தந்தைக்கும் தரையனுக்கும் கிடைக்கிறது. அவர்கள் நோட்டீஸ் போர்டில் பெயர் போடல, நாங்க தான் கெட்டினோம் என்பதை உலகம் முழுக்க நீ அறிவிச்சிரு என்று அல்லாஹுக்கு சொல்லல. மாறாக அவர்கள் செய்த வார்த்தை, சொன்ன வார்த்தை அல்லாஹ் தியாகத்திற்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதே போல தூய இபாதத்திற்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் குர்ஆன்ல ஓதப்படக்கூடிய வசனங்களாக பதிவு செய்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், எங்களால ஏண்டதை நாங்கள் செய்திருக்கிறோம், எங்களால முடிஞ்சதை நாங்கள் செய்திருக்கிறோம், இதனை கபூல் செய்வாயா. அவர்கள் கட்டியது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம், எனவே அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம், அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி இருக்கலாம், எங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தாயே என்று சொல்லி இருக்கலாம். ஆனா அவர்கள் அதை சொல்லல, மாறாக
எங்களுடன் நாங்கள் செய்த இந்த இபாதத்தை, நாங்கள் செய்த இந்த வேலையை கபூல் செய்வாயாக என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய அந்த இபாதத்தை எவ்வளவு மன தூய்மையோடு செய்திருப்பார்கள். செய்து முடித்ததற்கு பிறகும் அஞ்சுகிறார்கள், இது அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுமா மாட்டாதா, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டால் மிச்சப்பு நல்லதாக இருக்குமே என்று ஏற்றுக்கொள்வதற்காக துவா செய்கிறார்கள். எனவே நாங்களும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, எங்கட பணம் எங்கட நேரம் நாங்கள் எப்படியும் போகலாம் என்று நினைக்கக்கூடாது. படைச்ச ரப்பு நினைத்தால் அந்த சந்தர்ப்பத்தை செல்லக்கூடியவர்களுக்கு தராமலும் இருக்க முடியும். உலகத்தினுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள், பெரும் பெரும் நாடுகளை பல நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த மன்னர் பரம்பரையினர்கள், இஸ்லாமிய மன்னர் பரம்பரையினர்கள், பரம்பரை பரம்பரையாக ஆட்சி செய்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தில் ஒத்தருக்கு கூட ஹஜ் நசீப் இல்லாமல் அத்தனை பேரும் மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் இப்படியும் ஆக்கலாம். எனவே எங்கட பணத்தாலோ எங்கட சுய கௌரவத்தாலோ பெருமத்தனம் கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நியத் இல்லாமல் தூய வகையில் படைத்த ரப்புக்காக அவன் தந்த ஒரு சந்தர்ப்பத்தை பாவிப்பதற்காக செல்கிறேன் என்ற நியத்தோடு செல்ல வேண்டும். இரண்டாவது, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுக்காக எந்த பணத்தை ஒதுக்கி இருக்கிறார்களோ, எந்த பணத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்களோ அதுவும் தூய்மையாக இருக்க வேண்டும். எண்ணமும் தூய்மையாக இருக்க வேண்டும், பணமும் தூய்மையாக இருக்க வேண்டும். இரண்டில் எது ஒன்று கெட்டாலும் ஹஜ்ஜும் கெட்டுவிடும். தூய பணம், தூய இடத்திற்கு செல்ல போகிறோம், தூய்மையாகி மாறி வரப்போகிறோம் என்று சொன்னால் செல்லக்கூடிய அந்த செல்லக்கூடிய அந்த பயணத்திற்காக நாங்கள் செலவழிக்கக்கூடிய பணங்கள் அது ஹஜ்ஜுக்கு செட்டக்கூடிய தள்ளியாக இருந்தாலும் சரி, போற வழி வார வழியில செலவழிக்கக்கூடிய பணங்காசுகளாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் நூற்றுக்கு நூறு சந்தேகத்திற்கு இடமில்லாத தூய ஹலாலான பணமாக இருக்க வேண்டும். வெறும் ஹராத்தை சம்பாதித்து விட்டு அல்லது கலப்படமுள்ள ஹராத்தை சம்பாதித்து விட்டு சிலருடைய நினைப்பு இருக்கிறது, நாங்கள் என்னத்தை செய்தாலும் கடைசியா ஒரு ஹஜ் அல்லது ஒரு உம்ரா ஏதாவது செஞ்சுட்டா எல்லாமே அங்க அடிபட்டு போயிடும் என்பதாக நினைக்கிறோம். எங்கட அத்தனை எண்ணமும் அடிபட்டு போகும். எங்கட ஹஜ்ஜுக்காக நாங்கள் செலவழிக்கக்கூடிய பணம், உம்ராவுக்காக செலவழிக்கப்படக்கூடிய பணம், அவைகள் அனைத்தும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய வலமை இருந்தா பரிசுத்தமானதையே அவன் ஏற்றுக்கொள்கிறார், நஜீசானதை ஏற்றுக்கொள்ளல. ஊரை ஏமாத்தி அல்லது குடும்பத்தை ஏமாத்தி அனாதைகளை சொல்ல சொத்தை அல்ல எடுத்து போட்டுக்கொண்டு அமானித சொத்துக்களை அபகரித்து இப்படி அடுத்தவர்களுடைய விருப்புக்கும் அதிருப்திக்கும் ஆளான பணத்தோட ஹஜ்ஜுக்கு செல்வதால் எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த ஹஜ்ஜும் ஒன்றுக்கும் உதவ மாட்டாது, அதனால ஹஜ்ஜினால் ஏற்படக்கூடிய பிரயோசனங்கள் கிடைக்கவும் மாட்டாது. இதே காபத்துல்லாவும் சொல்கிறது, அந்த காபாவை கட்டப்பட்ட சரித்திரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த காபா கட்டப்பட்ட சரித்திரத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால் அதுவும் கூட சொல்லி காட்டுகிறது ஹலாலான தூய பணத்தால் அது கட்டப்பட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய கட்டிடம் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட அந்த மாதிரியை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. அசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பதாக அவர்களுடைய 35வது வயதில் இதே காபத்துல்லாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனர்நிர்மாணம் செய்தார்கள். அவர்களுடைய காலத்தில் அது புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. அந்த நேரம் வரையிலும் பலவிதமான கால மாற்றத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட அந்த காபத்துல்லா பல கால மாற்றத்தின் காரணமாக அதிலே பலவிதமான பலகீனங்கள், அந்த கட்டிடத்தினுடைய பலகீனங்கள் ஏற்பட்டிருந்தது. எனவே அதை புதிதாக உருவாக்கி கட்டுவதற்கு குறைசியர்கள் நியத் செய்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர்த்த பணம், அவர்களுக்கு அதுவரையிலும் மார்க்கம் இல்லை, வெறும் முஸ்லீக்குகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட யோசித்தார்கள், நாங்கள் செய்ய போற இந்த காரியம் இறை திருப்திக்குள்ள ஒரு காரியம், எனவே நாங்கள் ஏமாத்துறது, அடுத்தவனுக்கு ஏமாத்தி சம்பாதித்தது, அனாதைகளுடைய சொத்து, இப்படிப்பட்ட பணங்காசுகள் இதுல போடாம தூய வகையில நாங்க தூய முறையில சம்பாதித்த பணத்தை மாத்திரம் இதுல பாவிக்க வேண்டும் என்பதாக சேர்த்தார்கள். ஹலால் எப்பொழுதும் குறைவாகத்தான் இருக்கும், ஆனா அதனால கிடைக்கக்கூடிய பரக்கத் நிறைவாக இருக்கும். அவர்கள் அவ்வாறு சேர்த்தார்கள், அந்த பணம் குறைவாகத்தான் சேர்ந்தது. எனவே அதனால அவர்கள் அந்த கட்டிடத்தை சற்று சுருக்கி கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கட்டிடத்தை கட்டினார்களோ காபாவுக்காக அதே சைஸில் அவர்களால் கட்ட முடியல. அது சற்று விரிவாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் சென்று இருக்கக்கூடியவர்களாக பார்ப்போம். அங்கு காபத்துல்லாவுக்கு அடுத்தாப்புல ஒரு சிறிய துண்டு இருக்கிற ஹதீப் என்ற பகுதி. அந்த ஹதீப் என்ற பகுதியும் சேர்த்துத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாமோட காலத்துல காபாவாக இருந்தது. வெறுமனை இப்ப இருக்கிற சைஸில் மாத்திரம் அல்லாமல் அதோடு சற்று ஒட்டி இருக்கக்கூடிய ஹதீப் என்ற பகுதி. இன்றைக்கும் தவா செய்யக்கூடியவர்கள் அந்த ஹதீபையும் சேர்த்து சுத்தினால்தான் தவா பூர்த்தியாகும். காரணம், காபா அதுவரையிலும் இருந்தது. அதற்காகத்தான் காபாவை சுற்றி ஓரத்துல பல கற்கள் போடப்பட்டு அது எந்த அளவுக்கு சுத்த வேண்டும் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெறும் காபாவுடைய கட்டிடத்தை மாத்திரம் சுத்திட்டு வந்தா தவாஃப் கூட மாட்டாது, அந்த தவாஃப் நிறைவேறவும் மாட்டாது, அதனால ஹஜ்ஜும் நிறைவேற மாட்டாது. காரணம், அந்த காபத்துல்லாவுடைய சை ஆரம்பத்தில் சற்று விரிவாக இருந்தது. பின்னால் குறைசியர் உள்ள காலத்தில் அது ஹலாலான பணத்தை கொண்டு மாத்திரம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டதாலும் அந்த ஹலாலான பணம் குறைவாகவே இருந்ததாலும் வெறுமனே அவர்கள் குறிப்பிட்ட அளவில் சுருக்கி கட்டி கொண்டார்கள். இந்த சுருக்கப்பட்ட அந்த கட்டிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்டது. அல்லாஹ் தஆலா அந்த ஆலயத்திற்கு பரக்கத் செய்து தொடர்ந்து அதை நிலைநாட்டி கொண்டே வருகிறார். பிற்காலத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்தது. அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதுக்கு ஏற்ப அந்த கட்டிடத்தை விரிவாக்கி கட்ட நாடியும் அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளுடைய பல பிரச்சனைகள் அதிலும் ஏற்பட்டது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஃபத்வாவின்படி இப்பொழுது அதே நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் கொடுத்த ஃபத்வா, இந்த காபா ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்ததோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே வைக்க வேண்டும். அதை விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு விரிவுபடுத்தினால் இன்றைக்கு ஒரு ஆட்சியாளர் விரிவுபடுத்துவார், நாளைக்கு அவருக்கு விரும்பாத அடுத்தவர் வரும் பொழுது அதை உடைத்து கெட்டுவார், இது காபத்துல்லாவுடைய கண்ணியத்திற்கு சிறந்ததாக இருக்க மாட்டாது என்று சொல்லி ஃபத்வா கொடுத்தார்கள். எனவே குரைசியர்களுடைய காலத்துல அந்த காபா எந்த அமைப்பில் கட்டப்பட்டிருந்ததோ அதே நிலையில் தான் இப்பொழுதும் இருக்கிறது. ஆக அவர்கள் அந்த காபாவை கட்டுவதற்கு ஹலாலான பணத்தையே பாவித்தார்கள். அவர்கள் கூட சிறுக்குல குஃபர்ல இருந்தவர்கள் கூட அந்த காலத்தில் சரியத்துண்டு ஒன்று இருக்கல, அப்படிப்பட்டவர்கள் கூட ஹலாலையே பாவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஆலயத்தை தான் பரக்கத்துள்ள ஆலயமாக ஆக்கி வைத்தான். எனவே அந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காக செல்லக்கூடிய நாம், அந்த ஆலயத்தை ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக தரிசிப்பதற்காக செல்லக்கூடிய நாம், எங்களுடைய பணங்காசுகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஏமாற்றிய காசுகள், யாருக்கும் ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்த தள்ளிகள், இவைகள் அங்க கொண்டு போய் போட்டு எங்களுடைய பணங்காசுகளை சுத்தமாக்கி கொள்ள முடியாது. மாறாக எங்களுடைய இபாதத்துகளும் அதன் மூலமாக நாசமாகிவிடக்கூடிய மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தன்னுடைய நியத், அதே போல தன்னுடைய பொருள், இரண்டையும் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பதாகவே இங்கிருந்தே நாங்கள் தயாராகும், நாங்கள் அங்கே போய் என்ன அமல்கள் செய்யணும், ஹஜ்ஜுக்காக போகக்கூடியவர்கள் அங்கு நாங்கள் என்ன செய்யணும், ஹஜ்ஜுடைய கடமைகள் என்ன, இது பொதுவாக ஹஜ்ஜில் மட்டுமல்ல எல்லா இபாதத்துகளையும் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். தொழக்கூடியவர்கள் அந்த தொழுகையுடைய கடமை என்ன, பருந்துகள் என்ன, அதனுடைய சுண்ணத்துகள் என்ன என்பதை நாங்கள் கவனித்து பேரிதராக விளங்கி செய்ய வேண்டும். பொதுவாக எத்தனையோ நபர்கள் தொழுகிறார்கள், பள்ளிகளில் நாங்கள் தொழுவது பார்க்கிறோம். பல நபர்கள் பல வருட காலமாக தொழுகிறார்கள், அவர்கள் தொழக்கூடிய தொழுகையில எத்தனையோ பருந்துகள் விடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொழக்கூடிய தொழுகையில எத்தனையோ பருந்துகள், சுண்ணத்துகள் அல்ல பருந்துகளே விடப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களுடைய தொழுகை கூடாமலே இருக்கிறது. காரணம், அது தொழுகை எதன் மூலமாக உண்டாகும், எதை செய்தால் தொழுகை கூடும், எதை செய்தால் தொழுகை கூட மாட்டாது, நிறைவேற மாட்டாது என்ற விளக்கம் இல்லாமல் தொழக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இதே போலத்தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு முன்பதாகவே யோசிக்க வேண்டும். நாங்க ஹஜ்ஜுக்கு ஏற்கனவே யாராவது குடும்பத்துல போயிட்டு வந்த அவர்களையோ அல்லது எங்களுக்கு நம்பிக்கை உள்ள நம்பகம் உள்ள உலமாக்களையோ அணுகி அவர்களிடத்தை நாங்க கேட்கணும், ஹஜ்ஜில போய் நாங்க என்னென்ன காரியங்களை செய்யணும். குறைந்தபட்சம் ஹஜ்ஜுடைய கடமைகள் மட்டும், சுண்ணத்துகள் அதிலுள்ள பேணுதலான விதயங்கள் இல்லாவிட்டாலும் என்னென்ன காரியங்களால ஹஜ்ஜு அவசியமாக செய்ய, ஹஜ்ஜில் அவசியமாக செய்யணும், என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்ற அடிப்படையான விஷயங்களை மாத்திரமாவது கேட்டுக்கொள்ளணும். இல்லாவிட்டா அங்க போய் பார்க்கிறோம், பல லட்சக்கணக்கான ரூபாய் பணங்கள் செலவழிச்சுட்டு வந்து அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய முறைகள் தெரியாது, தவாஃப் எப்படி செய்யணும், எங்க செய்யணும் என்று தெரியாது. சில பேர் பார்க்கிறோம் காபத்துல்லாவுக்கு முழுசா சுத்திட்டு வர்றதுக்கு பதிலாக அவர்கள் நினைக்கிற கிட்டத்துல குறுக்கால போனா சீக்கிரம் தவா சுத்தி கொள்ளலாம் என்பதாக நினைச்சு ஹதீவுக்கு ஹதீவையும் சேர்த்து சுத்தாம காபாவோட ஒட்டி இருக்கக்கூடிய சிறிய ஒரு ஜெப்ல அதிலே அவர்கள் சுத்தி விட்டு வருவதை பார்க்கிறோம். அவர்களுக்கு தெரியாது இந்த முழு இடத்தையும் சேர்த்து சுத்தினால்தான் தவா நிறைவேறும், இல்லாவிட்டால் நிறைவேற மாட்டாது என்ற சட்டம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலையில் வருகிறார்கள். இதே போல காபத்துல்லாவில் உள்ள நுழையும் பொழுது தவாஃபுடைய நேரத்தில் என்று எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஏராளமான துஆக்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித் தரப்பட்ட சில துஆக்கள், இது அல்லாமலும் துஆ கேட்க வேண்டிய பல இடங்கள் இருக்கிறது. அந்த அந்தந்த இடங்கள்ல நாங்க எந்த துஆக்களை கேட்கணும் என்று தெரியாது. இன்னும் சொல்ல போனா கல்வியா ஓத தெரியாம எத்தனை நபர்கள் வருகிறார். ஹஜ்ஜுடைய நீயத்து வச்சுட்டாலே பிளைட்ல போகும்போது ஹஜ்ஜுடைய நீயத்து வைத்து விட்டாலே உடனடியாக அந்த நேரத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விடயம் தான் கல்வியா. அந்த கல்வியாவை தானாக சொல்ல தெரியாது, தானாக சொல்ல தெரியாது, வேற யாராவது சொல்லி கொடுத்தா அதுக்கு பின்னாலே இவர்கள் சொல்வார்கள். அங்கேயும் தவாஃப்ல பார்க்கும் போதும் சிலர் யாராவது ஒருத்தர் அதுக்காக பொறுப்பேற்று சொல்லிக் கொடுத்து கொண்டே போவார்கள், பின்னாலே இவர்கள் சொல்லிக் கொண்டே போவார்கள். சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி டீச்சர் சொல்லி கொடுத்தா பின்னாடி இவங்களும் சேர்த்து சொல்வார்கள். அதே நிலையில தான் இவர்களும் வருகிறார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இதுல நாங்கள் கவனமாக இருக்கிறோம். ஹஜ்ஜுக்காக நாங்கள் ஆயத்தமாக விஷயத்துல பணத்தை தயார்படுத்துறது, விசா அடிக்கிறது, டிக்கெட் எடுக்கிறது, இது மட்டுமல்ல மிக முக்கியமாக ஹஜ்ஜில போய் நாங்கள் என்ன காரியத்தை செய்யணும் அல்லது என்ன காரியத்தை செய்யக்கூடாது. இதே போல ஹஜ்ஜில ஓத வேண்டிய துஆக்கள், காபத்துல்லாவை பார்த்ததும் ஓத வேண்டிய துவா, உள்ள செல்லும் பொழுது ஓதக்கூடிய துவாக்கள், தவாஃபில் ஓத வேண்டிய துவாக்கள் என்று எத்தனையோ துவாக்கள் இருக்கிறது. அவைகளை கேட்டு தெரிந்து கொள்ளணும். முடியுமான அளவுக்கு அவைகளை மனப்பாடம் செய்யறதுக்கு, மனனம் செய்வது, அதை அல்லாஹுக்கு முன்னால நாங்கள் நேரடியாகவே எங்கட வாய் மூலமாகவே ஓதுவதற்கு நாங்கள் முயற்சிக்கணும். இதே போலத்தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஆயத்தங்கள்ல ஒன்று எங்கட குடுக்கல் வாங்கல் சரியாகணும். நாங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தா அவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கிறது, இல்லாவிட்டால் அவர்கள்ட்ட டைம் எடுத்துக்கொள்றது, அல்லது குடும்பத்தில் யாரோட பிரச்சனை பட்டு கொண்டிருந்தா அவர்களிடத்துல சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்றது, அவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு செல்வது, இவைகள் எல்லாம் எங்களை ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமையும். இதே போல ஹஜ்ஜுக்காக நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம், ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு செல்கிறோம் பயணத்துடைய நேரம், அந்த பயணமும் தூய்மையான பயணமாக இருக்க வேண்டும். பொதுவாக எங்களை சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய பலகீனம், ஊர்ல இருக்கும் பொழுது அவர்களை தொழுகை அவர்கள் இபாதத் எல்லாம் ஒழுங்காக போய்கொண்டிருக்கும். எப்ப ஒரு பயணம் என்று வந்தாச்சோ உடனே அவர்களாக முடிவு பண்ணி கொள்கிறார்கள். பயணத்துல எல்லா சலுகையும் இருக்கு, பயணத்துல எல்லா சலுகையும் இருக்குது, பயணத்துல சலுகை இருக்கிறது என்பது உண்மைதான், ஆனா எல்லா சலுகையும் இருக்கிறது இல்லை, நாங்க நினைச்ச சலுகை எல்லாம் அதுல இருக்காது. முக்கியமாக தொழுகைகளை பத்தி அக்கறை இல்லை. பயணத்துல அவர் செய்ய போறது ஹஜ் என்ற மிகப்பெரிய பருவம், மிகப்பெரிய கடமையை செய்ய போகிறார். அந்த நேரத்துல செல்லுகின்ற வழியில உள்ள ஒவ்வொரு கடமையும் சரியாக நிறைவேற்றப்படணும். ஆயுள்ள ஒரு கடமையை செய்ய போகிறார் என்பதற்காக தினந்தோறும் செய்யக்கூடிய கடமைகளை தவறவிட இயலாது. எனவே எங்கெங்கு எப்படி எல்லாம் சொல்ல முடியுமோ பரலான தொழுகைகள், அது எப்படி சரி இந்த ஏர்போர்ட்ல சரி அல்லது அந்த ஏர்போர்ட்ல சரி, எங்கேயாவது அதை ஒழுங்கான முறையில் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளணும். இது பருளை நாங்கள் விடாம இருப்பதற்கு. இன்னொன்று இருக்குது, சஃபர்ல சில பேர் ஜாயிஸ் என்பதாக நினைச்சு கொள்றது, ஹராத்தை செய்யறது, ஹராம் என்று சொல்றது. இன்றைக்கு எங்க சிந்தனைக்கு அது படுதே இல்லை, ஹராம் உண்டு. அது என்னண்டா, பெண்களோட கலந்திருத்தல் தேவையில்லாமல். சில நேரங்கள்ல பயணங்கள்ல எங்களோட சேர்ந்து பிளைட்டுடைய டிக்கெட்ல அப்படி வந்துருது, அது தவிர்க்க முடியாத இடம் தான், வேற ஒண்ணு செய்யறதுக்கு வழி இல்லை. ஆனால் பெண்களோட சகஜமாக பழகிறது, அந்நிய பெண்களும் அந்நிய ஆண்களும் கலந்திருப்பது, இது மார்க்கத்தில் எப்பொழுதும் தடை. அது ஹஜ்ஜில மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய அல்லாத மற்ற காலத்தில் மட்டும்தான் தடை. ஹஜ்ஜில் அதுக்கெல்லாம் ஹலால் என்று யாரும் சொல்லல, எல்லா நேரத்திலும் தடை. இன்னும் சொல்ல போனா பெண்கள் தனித்து பயணம் செய்யறது பெண் கூடாது, அதே போல பெண்கள் அந்நிய ஆண்களோடு கலந்திருப்பது கூடாது என்ற ஹதீஸ்களையே பல ஹதீஸுடைய கிதாபுகளில் கொண்டு வருகிறார்கள். எங்கடா, ஹஜ்ஜுடைய பாடத்தில் தான் அதை கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ஜுடைய பாடத்தை பற்றி சொல்லும் பொழுதுதான் அதே ஹஜ்ஜுடைய ஹதீஸ்கள் வரக்கூடிய அதே தொடர்ல தான் வருகிறது, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருப்பது கூடாது. எனவே மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்ன சட்டமோ தனித்திருத்தல், ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோட தனித்திருத்தல், ஒரு அந்நிய அந்நிய பெண்ணோட கதைத்தல் எவ்வாறு மற்ற காலத்தில் தடையோ அதே தடைதான். இன்னும் சொல்ல போனால் அதை விட மிகவும் முக்கியமான தடைதான் ஹஜ்ஜுடைய காலத்துல. எனவே பயணத்துல எங்கட பருந்துகள் பேணப்படணும், எங்கட பார்வைகள் பாதுகாக்கப்படணும், ஹராமை விட்டு நாங்கள் முழுமையாக தவிழ்ந்திருக்கணும். இதுவும் மிக முக்கியமான ஒரு விடயம். இதே போல ஹஜ்ஜுக்காக நாங்கள் அங்க போய் இறங்கிய ஹஜ்ஜுக்காக எங்களை பயணத்தை எல்லாம் முடிச்சு நாங்க மக்காவில அல்லது மதியனால இறங்கியார். இறங்கியதற்கு பிறகு அந்த புண்ணிய பூமியில அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கால் வைக்கக்கூடிய காபத்துள்ளாஹ் எங்களை கண்ணால் தரிசிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உன்னதமான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் என்று கருதி அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். அந்த காபத்துள்ளாஹ் பார்க்கும் பொழுது கேட்கப்படக்கூடிய துவா அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் துவா கேட்கணும். காபத்துள்ளாஹ்வுக்கு போகின்ற வருகின்ற ஒவ்வொரு நேரமும் அது கண்ணியமான மிக பெருமதி மிக்க நேரங்கள் என்பதாக விளங்கணும். வெறுமனே எங்களோட காமரைகள்ல எங்களோட அறைகள்ல ஏசி ரூம்கள்ல உட்கார்ந்து கொண்டோ தூங்கி கொண்டோ இருப்பது ஹஜ்ஜுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்க மாட்டாரு. எனவே அந்த இடத்துல போய் சரியான முறையில் தொழுகைக்கு சமூகம் அளிக்கிறது. அது அல்லாம அங்கு எல்லா விதமான பாவங்களை விட்டும் மனதில் கூட வராத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். அது மிக முக்கியமாக எச்சரிக்கையான இடம். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பல விதத்துல சொல்லியிருக்கிறார் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள். அவைகளை பார்த்தா அல்லாஹுடைய கண்ணியம் எங்களோட உள்ளத்துல மிகைக்கணும். ஏற்கனவே அல்லாஹுடைய கண்ணியம் இருக்கும், அதை பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய கண்ணியம் எங்களோட உள்ளத்துல மிகைக்கணும். அது அந்த இடத்துல வச்சு ஒரு பரதை விடவோ பாவத்தை செய்யவோ ஒரு துணிவு ஏற்பட்டு விடக்கூடாது. குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறார் லா துஹில்லு ஷஆஇரல்லாஹ், அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை அதனுடைய கண்ணியத்தை சீர்குலைப்பதை உங்களுக்கு ஆகமாக்கிக் கொள்ள வேண்டாம். இன்னொரு இடத்துல சொல்கிறான் யார் அல்லாஹுடைய கண்ணியமான சின்னங்களை கண்ணியப்படுத்துவாரோ தகவல் குழு அது அல்லாஹ் அந்த மனிதருடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல ஒமை யுரிது ஃபீஹி பில்ஹாதின் பிதுல்மி, யார் அநியாயமாக அந்த இடத்தில் தவறான காரியத்தை நாடுவாரோ நுதிபுஹு மின் அதாபில் அலீம், மிக கடுமையாக அவரை நாம் தண்டிப்போம் என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் மினா அரபாத் என்று எவைகள் எல்லாம் ஹஜ்ஜுடைய கிரியைகள் நிறைவேற்றப்படக்கூடிய இடமாக இருக்கிறதோ அவைகள்ல எங்களோட தொழுகைகள் பாதுகாக்கப்படணும், எங்களோட பார்வைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களோட பேச்சுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கு ஒரு சிறு பாவமும் நிகழ்ந்து விடாதவாறு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் சென்று பார்க்கக்கூடிய நேரத்துல உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய நேரத்துல பார்த்தா காபத்துல்லாவை பத்தி கணக்கே இல்லை, காபாவை பத்தி கணக்கே இல்லை. அதை பார்த்து பார்த்து பழகியதாலோ என்னவோ அதனுடைய கண்ணியம் உள்ளத்தில் இருப்பதில்லை. இங்கிருந்து செல்லும் பொழுது நிச்சயமே எதிர்பார்ப்போடு காபாவை தரிசிக்க போகிறோம் என்ற எதிர்பார்ப்போடு செல்லக்கூடியவர்கள் அங்கு சென்றதற்கு பிறகு பார்த்தா லொஹரு தொழுதுட்டு ரூம்ல போய் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அந்த ஏசி ரூமுடைய சுகம் சாப்பிட்டு வயிறு நிரம்பி இருக்கக்கூடிய நிலை இந்த நேரத்துல அத்தனுக்கு வர்றதுக்கு மனசு வரவே இல்லை. சிலருடைய பிளானே அப்படிதான் இருக்குது, நுகர் தொழுதுட்டு போயிட்டா திருப்பி மகளிருக்கு வர்றது, இடையில அத்தனை பத்தி கணக்கு இல்லை. இவ்வாறு ஜமாத்தை விட்டு கொண்டு சிலருக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், தொழுகையை விட்டு அனுமிடும். சிலருடைய அன்றாட அலுவல்கள்ல மிக முக்கியமான ஷாப்பிங் அங்க போனாலும் எப்ப பார்த்தாலும் மார்க்கெட்ல சுத்தி கொண்டே இருக்கிறது. மார்க்கெட்ல சுத்துறதுக்கு மக்கால போய் தான் சுத்தணும் அவசியம் இல்லை, அது கொழும்புலயே சுத்தி கொள்ளையுது. இங்க அங்கே விட நல்ல நல்ல சாமான்கள் இங்கேயும் கிடைக்கும். எனவே பஜாருக்கு போறதோ மத்த சாமான்களை வாங்குறது போல அங்க போகல, மாறாக இறை அருளை பெற்று வருவதற்காக போயிருக்கிறோம். எனவே அங்க நாங்க கூடுமான அளவுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை தேட முயற்சிக்கணும். அதே போல இபாதத்துக்களை ஈடுபடுறோம், தவாஃபில் ஈடுபடுறோம். தவாஃபை பத்தி வந்திருக்க ஹதீஸ்ல தொழுகையை போலதான் தவாஃப், தொழுகையை போலதான் தவாஃப். எப்படி தொழுகைக்கு ஒது அவசியமோ அதே போல தவாஃபுக்கும் ஒது அவசியம். தொழுகையில ஒது முறிந்தால் அந்த தொழுகை முறிந்து விடுவதை போல தவாஃப்ல ஒது முறிந்தாலும் தவாஃபும் முறிந்துவிடும். திரும்ப போய் அவர் ஒது செய்துட்டு வந்து விட்ட இடத்திலிருந்து தவாஃபை தொடரணும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், தொழுகையில பேச்சு இல்லை, நடப்பது இல்லை. தவாஃப்ல பேசிக்கொள்றதுக்கு அனுமதி இருக்கிறது, நடப்பதுதான் அது வேலையை. அங்க தவாஃபுடைய வேலையை அது சுற்றுறது தான், நடப்பதுதான். இதை ஒரு சாட்டாக வச்சுக்கொண்டு தவாஃப் ஆரம்பிச்சதோட நாங்க ஓத வேண்டிய துஆக்களை ஓதாம அந்த நேரத்துல உடனே அங்கிருந்து டெலிபோன் பண்ணி அங்கிருந்து கோல் எடுத்து வீட்டுக்கு பேசுற நாங்க இப்ப தவாஃப்ல இருக்கிறோம். இங்க இங்க உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவர் என்ன செய்யறான்னு தெரியாது. அதுக்காக அங்கிருந்து கோல் எடுத்து சொல்றார் நாங்க தவாஃப்ல இருக்கிறோம். இது படைப்புகளோட தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் அல்ல, படைத்தவனோடு தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம், படைத்தவனோடு தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம். அந்த நேரத்துல நாங்க வெறுமனே அல்லாஹுடைய திக்ரில், அல்லாஹுடைய தஸ்பீஹாத்ல, அல்லாஹுடைய துஆ செய்வதில் என்று அந்த அந்த காரியங்கள் ஈடுபடுவதை தவிர மற்ற உலக நோக்கங்கள் உலக செய்திகளை பரிமாறிக்கொள்வது அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. உண்மையில் சொல்ல போனால் தவா அது ஆக பெரிய ஒரு இபாதத். ஆக பெரிய ஒரு இபாதத் என்றால் வெறுமனே ஒரு சடங்காக அல்ல. பலர் தொழுகிறார்கள் அல்லது பல விதமான இபாதத்துகளை செய்கிறார்கள் ஒரு சடங்காக. ஆனால் தவாஃப் என்பது ஒரு சடங்காக நிறைவேற்றப்படக்கூடியது அல்ல. அதனுடைய தத்துவத்தை நாங்கள் பார்த்தால் படைத்த ரப்பை தரிசிப்பதற்காக செல்லக்கூடியவர் தொழுகையில அல்லாஹ் அடையணும்னு பார்க்கிறான். ஆனா அல்லாஹ் அடைஞ்சு கொள்ள முடியவில்லை. பொருளை கொடுத்து ஜகாத்தை கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹ் அடைய பார்க்கிறான். அதன் மூலமும் அல்லாஹுடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கவில்லை. பட்டினி இருந்து நோன்பு பிடிச்சு அல்லாஹ் அடைய பார்க்கிறான். அதன் மூலம் உள்ளச்சம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இது அத்தனையும் கடந்து அல்லாஹ்வை பார்க்க முடியாவிட்டாலும் உலகத்தில் அல்லாஹ்வை காண முடியாவிட்டாலும் அவனுடைய ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய காட்சியை சரி நான் பார்த்து விட்டு வரலாம் என்ற நோக்கத்தில் தான் ஒரு அடியான் காபத்துல்லாவுக்கு தரிசிப்பதற்காக செல்கிறான். அந்த செல்லக்கூடிய இடத்துல தன்னுடைய உடைய பத்தி அவனுக்கு கவலை இல்லை. தன்னுடைய உடை உலக தன்னுடைய ஊர்ல வீட்டுல இருக்கும் பொழுது தினமும் ஒவ்வொரு உடைகள் தினமும் பல உடைகளை மாற்றிருப்பான். தினமும் பல டிரெஸ்களை மாற்றிருப்பான். அவ்வப்பொழுது கழுவி சுத்தமாக்கி கொண்டிருப்பான். ஒரு சிறிய பயணம் போயிட்டு வந்தாலும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டிருப்பான். ஆனா அந்த இடத்துல என்னுடைய ரப்பை அடைவது மட்டும்தான் நோக்கம். அவனை தரிசிப்பது மட்டும்தான் நோக்கம். எனவே எனது உடைய பத்தி கவலை இல்லை, எனது உடுப்பை பத்தி கவலை இல்லை, என்னுடைய உடலை பத்தி கவலை இல்லை, எனது முடிகள் அது எப்படி இருந்தாலும் அதை பத்தி அக்கறை இல்லை என்று வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரே உடுப்பை உடுத்தி கொண்டு பல நாட்களாக போதுமான அளவுக்கு சுத்தப்படுத்திக் கொள்ளாமல் அவன் இருக்கிறான். ஒரே நோக்கம், படைத்த ரப்பை நான் அடையணும். என்னுடைய மஹ்பூபியார் என்னை நான் யாரை நேசிக்கிறேனோ அந்த நேசனை அடைந்து கொள்ள வேண்டும். உலகத்துல பார்க்கிறோம் அரபி இலக்கியங்கள்ல கூட பேசப்பட்டிருக்கிறது சிற்றின்பத்திற்காக சிறிய சிறிய இன்பத்திற்காக பலவிதமான அசிங்கமான வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த நேரத்துல தன்னுடைய கண்ணியத்தை கௌரவத்தை பார்க்கறது இல்லை. அரபி இலக்கியத்துல ஒரு கவிதை வருகிறது, ஒரு அன்பன் ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடியவன் அவன் சொல்கிறான், நான் இந்த சுவற்றையும் அந்த சுவற்றையும் என்று கண்ணில் படக்கூடிய சுவற்றை எல்லாம் நான் முத்தமிடுகிறேன். அந்த சுவற்றின் மீதுள்ள முகப்பத் அல்ல காரணம், அந்த சுவற்றுக்குள் யார் இருக்கிறாரோ அவனுடைய முகப்பத்தினால் நான் அதை முத்தமிடுகிறேன் என்று அவன் குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த முகப்பத்தை விட மகத்தான அழிவே இல்லாத நிரந்தரமான பிரயோசனத்தை பெற்றுத் தரக்கூடிய முகப்பத்து தான் அல்லாஹுடைய முகப்பத். எனவே அந்த ஆலயத்தை அந்த இறைவனுடைய நினைவில் நாங்கள் தவாப் செய்யும் பொழுது அதே நீயத்தில் இருக்க வேண்டும். தவிர உலகத்துடைய சம்பந்தங்கள் அக்கம் பக்கத்துள்ள பேச்சுக்கள் பலருடைய நடவடிக்கைகள் அவர் எப்படி செய்கிறார் இவர் எப்படி செய்கிறார் என்று அவதானித்துக் கொண்டிருப்பது அங்கு அந்த வேலையை செய்வது பொருத்தமாக இருக்க மாட்டாது. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தாலீமு ஷஆஇர் இல்லா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய இபாதத்துகளை அமைச்சுக் கொள்ளணும். இதே போல ஹஜ்ஜை முடிச்சதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய கிரியைகள் முடிச்சதுக்கு பிறகு மிக முக்கியமான இன்னொன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத். மதீனாவுக்கு சென்று அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை முடிச்சு கொண்டு வர்றது ஒரு ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யார் ஹஜ் செய்து என்னை தரிசிக்க என்னுடைய ஜியாரத்துக்கு வரவில்லையோ அவர் எனக்கு அநீதம் இழைத்து விட்டார் என்ற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஹஜ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு அடுத்ததாக இது பரதான ஒரு கடமையாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை தான் அவர்களுடைய ஜியாரத்திற்கு நாங்கள் சென்று வருவது. இதே போல அங்கு செல்லும் பொழுதும் மதீனாவுக்கு செல்லும் பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியங்களை மனதில் நினைத்தவர்களாக அதிகமாக சலவாத் ஓதக்கூடியவர்களாக அதிகமாக சுன்னத்துகளை எப்பொழுதும் பின்பற்ற நியத் வைத்தவர்களாக அங்கு நாங்கள் சென்று விட்டு திரும்பணும். மேலும் ஹஜ் முடிச்சிட்டு நாங்கள் திரும்பியதற்கு பிறகு அதுதான் மிக முக்கியமான விடயம். எந்த ஒரு அமலை நாங்கள் செய்ததற்கு பிறகும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் அந்த அமலுக்கு முன்னால என்னோட வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சோ அதுக்கு மாற்றமாக நல்ல வகையில் முன்னேறி இருப்பது. ஹஜ்ஜுக்கு முன்னால ஒருவருடைய பேச்சில போய் கலந்திருந்தது புறம் கலந்திருந்தது ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவர் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து இப்ப பொய்யை விட்டு விட்டார் புறத்தை விட்டு விட்டார் என்று சொன்னால் இது அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குள்ள ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே ஹஜ்ஜுக்கோ மற்ற இபாதத்துகளையோ நாங்கள் செய்துவிட்டு திரும்பும் பொழுது எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும். வெறுமனை எப்படி போனோமோ அப்படியே திரும்பி வருவது இது அந்த ஹஜ்ஜோ அல்லது மற்ற இபாதத்துகளோ ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நேரத்தோடு நாங்கள் என்னென்ன தவறுகளை செய்தோமோ அந்த தவறுகள் அனைத்தையும் அங்கே தௌபா இஸ்திஃபார் செய்து அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு புனிதரான மனிதராக நாங்கள் திரும்பி வருவதற்கு முயற்சிக்கிறோம். மேலும் ஹஜ்ஜுடைய காரியத்துல மிக முக்கியமான இன்னொரு இபாதத்து தான் அல்லாஹால வாக்களித்து இருக்கக்கூடியது, அவர்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். யார் ஹஜ்ஜுக்கு வருகிறார்களோ அவர்கள் துவா செய்தால் அவர்கள் துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு அல்லாஹால பாவ மன்னிப்பு வழங்குகிறான் என்றெல்லாம் அல்லாஹால குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தனக்காகவும் முழு உம்மத்துக்காகவும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், மற்ற பல நாடுகளில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்களோ அவை அனைத்தையும் நாங்கள் நினைவில் கொண்டு அந்தந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்களுக்காகவும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்களோ அத்தகைய அனைத்து மக்களுடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொண்ட மப்ரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கியல்வானாக. அந்த ஹஜ்ஜுகளின் மூலம் முழு உம்மத்தே முஸ்லிமாவுடைய வாழ்க்கையில வசந்தத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவானாக. வாஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.